ප්‍රධාන කටයුතු විසර්ජන 50 කෙරෙනවා 2017. පලාත් සභා සහ පලාත් පාලන අමාත්‍යාංශයේ වැඩි ශීර්ෂ 155 312 සිට 319 සහ 321ක්ද මහනගර සහ මහා බස්නාහිර සංවර්ධන අමාත්‍යාංශයේ වැඩි ශීර්ෂ 162 සහ 311ද නගර සැලසුම් හා ජල සම්පාදන අමාත්‍යාංශයේ වැඩි ශීර්ෂ 160 සහ 331 සලකා බැලීම අද දින පූර්ව භාග 10 සිට 6:30 දක්වා කපා හැරීම ගරු චාර්ල්ස් නිර්මලදාන මැතිතුමා.
ගෞරව சபாநாயகர் அவர்களே 2017 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டத்தின் குழுநிலை விவாதத்தின் போது இன்றைய தினத்தில் 2016-12-3 விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அமைச்சுகள் அவற்றின் கீழுள்ள ஏனைய திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் இலக்கங்கள் 155, 315, 316, 317, 318, 319, 319, 319, 319, 319, 321, 321, 362, 366, 332 உடைய செலவின தலைப்புகளில் இருந்து சம்பிரதாயபூர்வமாக ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டத்தினதும் அனைத்து மீண்டு வரும் செலவினங்கள் மற்றும் மூலதன செலவினங்கள் என்பவற்றிலிருந்து 10 ரூபாவினை வெட்டிவிட வேண்டும் என நான் முன்மொழிகிறேன். நன்றி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்று 3 அமைச்சுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் என்னை பேச அனுமதித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு, மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு, நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு ஆகிய அமைச்சுகளின் கீழ் இன்று உரையாற்ற கிடைத்ததற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த 3 அமைச்சுகளுக்கும் உரிய அமைச்சர்கள் இந்த சபையில் வீற்றிருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஏனென்று சொன்னால், நேற்று முன்னைய தினங்களில் விவாதம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது உரிய அமைச்சர்கள் இருக்கவில்லை, பின்பு சமூகம் அளித்திருந்தார்கள். இருந்தாலும் ஆரம்பிக்கப்படும் போது நீங்கள் இருப்பதை இட்டு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் மாகாணங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாகாணங்களில் நீண்ட காலத்திற்கு பிறகு 2013 தேர்தலின் போது வடக்கு மாகாண சபை உருவாக்கப்பட்டது. அந்த சபை உருவாக்கப்பட்டதின் போது கடந்த 3 வருடங்களாக அந்த மாகாண சபை மிகவும் வினைத்திறனுடன் செயற்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த கௌரவ சபையினர் அவர்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏன் இந்த விடயத்தை நான் குறிப்பிடுகிறேன் சொன்னால், கடந்த காலங்களில் மாகாண சபைகள் எடுக்கின்ற அரசியல் ரீதியான முயற்சிகளுக்கு பல அமைச்சர்கள் உள்ளடங்கலாக, குறிப்பாக மாகாண வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளடங்கலாக வடக்கு மாகாண சபை வினைத்திறனற்ற சபை என்ற ஒரு கூற்றை அடிக்கடி இந்த நாட்டிலே பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்கிறார்கள். அவர்கள் ஏன் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்று ஆராய்ந்தபோது, கௌரவ வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய அரசியல் ரீதியான அணுகுமுறையும், மாகாண சபையினுடைய முயற்சிகளையும், அரசியல் ரீதியான முயற்சிகளையும் சேறு பூசுகின்ற ஒரு வேலைத்திட்டமாக, ஒரு பரப்புரை மேற்கொள்வதாக இதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கௌரவ சபையின் அவர்களே, இப்படியான ஒரு பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற அமைச்சர்களுக்கும் அல்லது அரசியல் தலைவர்களாக கூட இருக்கலாம், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கலாம், அவர்கள் அமைச்சர்கள் இல்லாத கட்சிகளை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். ஒரு வித்தியாசமான பரப்புரை. மாகாண சபை வினைத்திறன் அற்றது. உண்மையில் நீங்கள் மாகாண சபை முதலமைச்சர் மீதும் மாகாண சபை மீதும் சேறு பூசுகின்ற நிகழ்ச்சியாக இதை பரப்புரை செய்கின்ற போது, அங்குள்ள வினைத்திறனுடன் செயற்படுகின்ற இந்த மாகாண சபை முதலமைச்சரும் உறுப்பினர்களும், அதே நேரத்தில் அங்கு கடமையாற்றுகின்ற அரசு அதிகாரிகள் மிகவும் வேதனை அடைகிறார்கள். உங்களுடைய பிரச்சாரத்தில் அவர்களுடைய மனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நான் ஒரு இந்த நீங்கள் சொல்கின்ற இந்த கருத்துக்கு முரணான தரவை நான் இந்த சபையில் ஒப்படைக்க விரும்புகின்றேன். 2012 மாகாண சபைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியில் 77 விதமான நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அன்று மாகாண சபை இருக்கவில்லை. 2013 85% நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் 2013 கடைசி 3 மாதங்கள் மட்டும்தான் மாகாண சபை இயங்கியது. அந்த 3 மாத காலத்திலும் வினைத்திறனாக செயல்பட்டு 8% அவர்கள் தங்களுடைய வேலைகளை திறம்பட செய்திருக்கிறார் என்பதை இந்த உயரிய சபையில் சொல்ல விரும்புகின்றேன். அதன் பின்பு 2014 வடக்கு மாகாண சபைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியில் 99% அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். 2015 98% செலவழித்திருக்கிறார்கள். தரவுகள் இருக்கிறது. அவர்கள் மாகாண சபை தெரிவு செய்யப்பட்ட பிறகு 2014 22%, 2015 21%, நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த சொற்ப நிதியில் அவர்கள் முழுமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக இருக்கின்ற போது ஒரு வித்தியாசமான ஒரு பரப்புரை, அதாவது நீங்கள் இந்த செலவினங்களை குறிப்பிடுவதில்லை, அந்த மாகாண சபையை அவர்களுடைய செயல்பாட்டை சேறுபூசுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த உங்களுடைய பரப்புரை அமைகிறது. தயவு செய்து இது சம்பந்தமான அறிக்கை விட்ட அனைத்து அரசியல் தலைவர்களும் அமைச்சர்களும் வடமாகாண ஆளுநர் உட்பட அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு அதை இந்த சொன்ன கருத்துக்காக அவர்கள் மனம் வருந்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தவறு இழைக்காத குற்றம் செய்யாத ஒருதர் ஒரு சபை குற்றத்தை சுமந்து கொண்டு தொடர்ந்து செல்ல முடியாது. ஒருதர் மட்டும் சொல்லவில்லை, இது ஒரு நாட்டில் இருக்கின்ற பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளினதும் அரசியல் தலைவர்களின் கருத்தாக அமைகின்றது. ஆகவே கௌரவ சபாநாயகர்களே, இந்த இப்படியான ஒரு பரப்புரையை இனிவரும் காலத்தில் நடத்த வேண்டாம் என்று இந்த உயரிய சபையினூடாக இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் 2016 3,713.3 மில்லியன் ரூபாய்கள் மத்திய அரசாங்கத்தால் மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியில் 2016 11 மாதம் 30 தேதி கடந்த மாதம் 30 தேதி உட்பட 3,713.3 மில்லியனில் 1,400 மில்லியன்கள் மட்டுமே மத்திய அரசாங்கத்தால் மாநில அரசாங்கத்துக்கு மாநில மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இன்னும் 1 மாதங்கள் தான் இருக்கிறது. அந்த 1,400 மில்லியனில் 500 மில்லியன்கள் ரூபாய் கடந்த 24 தேதி என்று நினைக்கின்றேன் அன்று கௌரவ வடமாகாண சபை முதலமைச்சர் அதிமீதகு ஜனாதிபதியிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அந்த 500 மில்லியன்கள் வழங்கப்பட்டது. அந்த 500 மில்லியன்கள் உட்பட 1,400 மில்லியன்கள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வழங்கின தொகை 43%. ஆனால் அங்கு 80% வேலைகள் நிறைவடைந்திருக்கிறது. அந்த நிறைவடைந்த வேலைகளில் 894 மில்லியன்கள் ரூபாய் இன்னும் ஒப்பந்தக்காரருக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. உண்மையில் நீங்கள் இன்னும் 1,838.3 மில்லியன்கள் ரூபாய் 2017 ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் 1,838.3 மில்லியன்கள் ரூபாய் நீங்கள் இன்னும் வடமான சபைக்கு செலுத்த வேண்டி இருக்கிறது. இதை நாங்கள் யாரும் சொல்வது? அனுப்பின பணம் திரும்பி வருது என்று சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இன்னும் 1,838.3 மில்லியன்கள் கொடுக்க இருக்கிறது மாகாண சபைக்கு. இந்த மாதத்துடன் இந்த வருடம் நிறைவடைகிறது. கௌரவ சபாநாயகர்களே, கௌரவ அமைச்சர்களே, இந்த விடயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் செலுத்துகின்ற நிதிகள் இந்த காலத்தில் அங்கிருந்து திரும்பி வருவதில்லை. உங்களுடைய தாமதங்களை தயவு செய்து அந்த மாகாண சபைகளுக்கு உங்களுடைய நிதிகளை வழங்கி தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்ற நீங்கள் முன்வர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, வடக்கு மாகாண சபை 2017 ஆம் ஆண்டுக்கான முன்மொழிவை தங்களிடம் கேட்டிருந்தது. அந்த முன்மொழிவில் தாங்கள் அனுமதித்தது சிபிஜி நிதியாக 551.2 மில்லியன் ரூபாயும் பிஎஸ்டிஜி நிதியாக 1,657.18 மில்லியன் ரூபாயும் வெளிநாட்டு உதவி நிதியாக 3,409.73 மில்லியன்கள் ரூபாயும் நீங்கள் 2017 ஆம் ஆண்டு வடமான சபைக்கு அனுமதித்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த சிபிஜி நிதி என்பது சிபிஜி நிதியில் மட்டுமே மாகாண சபை முடிவெடுத்து அந்த நிதியை பயன்படுத்த முடியும். அந்த 551.2 மில்லியன்கள் ரூபாய் மட்டும்தான் மாகாண சபை முடிவெடுத்து அந்த பயன்பாட்டுக்கு விட முடியும். அந்த 551.2 மில்லியன்கள் ரூபாயில் வடக்கு மாகாண சபையில் 38 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 38 உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அந்த நிதியிலிருந்துதான் செல்கிறது. அதற்காக 228 மில்லியன்கள் ரூபாய் அந்த நிதியில் செலவழிந்து முடியும். அதைத் தவிர கிட்டத்தட்ட 300 மில்லியன்கள் ரூபாய் மட்டும்தான் மாகாண சபையால் முடிவெடுத்து செலவழிக்கக்கூடிய நிதியாக இந்த மத்திய அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதையும் மிக கவலையுடன் இந்த உயரிய சபையில் சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக பிஎஸ்டிஜி நிதி வந்து மாகாண சபை 2017 ஆம் ஆண்டுக்கான முன்மொழிவை மத்திய அரசாங்கத்திடம் கேட்டிருந்தது. அவர்கள் கேட்ட தொகை வந்து 10,672.48 மில்லியன்கள் ரூபாய். தங்களால் அனுமதிக்கப்பட்டது அதில் 1/10 நிதி மாத்திரமே, அதாவது 1,657 மில்லியன்கள் ரூபாய் மட்டுமே. அவர்கள் முன்மொழிவில் 10% நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் இந்த உயரிய சபையின் கவனத்தில் கொள்ள விரும்புகின்றேன். அந்த 1,657 மில்லியன் ரூபாயும் நீங்கள் எப்படி அவர்கள் செலவழிக்க வேண்டும், எப்படி அந்த மாகாண சபை செலவழிக்க வேண்டும், என்ன நிபந்தனைகளுடன் எந்த அமைச்சின் கீழ் அதன் கீழ் வருகின்ற நிறுவனங்களுக்குள் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் அந்த 1,657 மில்லியன்களை நீங்கள் அவர்களுக்கு ஒதுக்கியிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் அந்த அமைச்சின் கீழுள்ள திணைக்களங்களுக்கு நீங்களே குறிப்பிட்ட அனுப்பிருக்கிறீர்கள். விவசாய அமைச்சர் எடுத்துக்கொண்டால் விவசாய திணைக்களத்துக்கு 135 மில்லியன்கள் தான் ஒதுக்கியிருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு மாகாண சபை என்பது 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மாகாண சபை. 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய மாகாண சபைதான் அதைவிட இருக்கிறது. 5 மாவட்டங்கள் யுத்தம் மிகவும் மோசமாக நடந்த மாவட்டங்கள். அங்கு தேவைகள் மிக அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற போது இந்த 5 மாவட்டத்துக்கும் சேர்த்து நீங்கள் விவசாய அமைச்சுக்கு 266 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருக்கு. அந்த 260 மொத்த அமைச்சுக்கும் 266 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறீர்கள். இந்த ஒதுக்கீட்டில் நீங்கள் எப்படி அவர்கள் எப்படி தங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய முடியும் என்பதையும் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். அதே நேரத்தில் கூட்டுறவுத்துறை வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல துறைகளாக இயங்கி வருகிறார்கள். இயங்கி வருகின்ற அந்த கூட்டுறவு துறைக்கு 5 மில்லியன்கள் மாத்திரமே நீங்க ஒதுக்கியிருக்கிறீர்கள். உண்மையில் 5 மாவட்டத்திற்கு 5 மில்லியன்கள் மட்டுமே நீங்கள் கூட்டுறவுத்துறைக்கு வடமாநில சபைக்கு ஒதுக்கியிருக்கிறீர்கள். உண்மையில் இது ஒரு மக்களை ஏமாற்றும் செயலாக நான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் கல்வி அமைச்சு 2950 மில்லியன்கள் ரூபாவை உங்களுக்கு முன்மொழிவாக முடிந்திருந்தது. ஆனால் நீங்கள் 285 மில்லியன்கள் மாத்திரமே கல்வி அமைச்சுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். உண்மையில் கல்வி அமைச்சருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஜனாதிபதி அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் ஒரு அறிவித்தலை அமைச்சர்களுக்கு வழங்கியிருந்தார். மாகாணங்களில் செலவழிக்கப்படுகின்ற நிதி, பிரதம அந்த 9 மாகாணங்களிலும் செலவழிக்கப்படுகின்ற நிதி வந்து அந்த மாகாண பிரதம செயலாளர்களின் மூலமாக செலவழிக்க சொல்லி மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற மாகாண தேவைகளுக்குரிய நிதி அந்த மாகாணங்களில் இருக்கின்ற பிரதம செயலாளர்களின் ஊடாக அதை செலவழிக்கும்படி கௌரவ அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் ஒரு பணிப்புரை விடுத்திருந்தார். ஆனால் அந்த நடைமுறை கௌரவ கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மட்டுமே அதை கடைபிடித்து இருக்கிறார் என்று அவருக்கு நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். கௌரவ அமைச்சர் 9 மாகாணங்களைச் சேர்ந்த பிரதம செயலாளர்களை அழைத்து தன்னுடைய செயலாளர் முறை ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்து அதன் மூலம் மாகாண சபைகளுக்கு செலவழிக்கப்படுகிற நிதி அந்த பிரதம செயலாளர்கள் ஊடாக செலவழிக்கப்பட வேண்டும். அதன்படி லங்கம பாசல் கொந்தம பாசல் நிதி முடுக்க பிரதம செயலாளர்கள் மூலமேயே தற்பொழுது நடைமுறையில் உள்ளது என்பதையும் அவருக்கு நன்றியை தெரிவித்ததுடன் அந்த கருத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். உண்மையில் அங்கு வடக்கு மாகாணத்தில் விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டால் பல வீரர்கள் யுத்தத்தின் பின்பு பல வீரர்கள் தங்களுடைய விளையாட்டு ஆற்றலை மேம்படுத்தி வருகிறார்கள். உதாரணமாக கிரிக்கெட்டிலும் ஃபுட்பாலிலும் சிறந்த வீரர்கள் உள்ள பிரதேசமாக வடக்கு மாகாணம் விளங்குகிறது. ஆனால் தங்களுடைய நிதியில் 15 மில்லியன்கள் மட்டுமே அந்த விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் வழங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் நான் மீன்பிடி போக்குவரத்து அமைச்சுக்கு தங்களுடைய நிதியிலிருந்து 280 மில்லியன் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்நாட்டு மீன்பிடிக்கு நன்னீர் மீன்பிடிக்கு 36.5 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. மன்னிக்க வேண்டும், 25 மில்லியன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு 25 மில்லியன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 30 மில்லியன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. புரோவின்சியல் ரோட் அதுக்கு 200 மில்லியன்கள் மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த வடக்கு மாகாணத்தில் 2120 கிலோமீட்டர் மாகாண வீதிகள் இருக்கிறது. அந்த மாகாண வீதிகளில் 375.23 கிலோமீட்டர் வீதிகளே தற்சமயம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் 1744.77 கிலோமீட்டர் வீதிகள் இன்னும் புனரமைக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் இந்த வீதிகள் புனரமைப்பு என்பது எங்களுடைய பிரதேசங்களில் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக மழைக்காலங்களில், உண்மையில் நேற்று நான் இங்கு 7 மணிக்கு பாராளுமன்றம் முடிந்து வெளியில் தொலைபேசியை செல்லுகின்ற போது நிறைய தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பில் 75 வீதத்துக்கு மேற்பட்ட அழைப்புகள் மழை பெய்து எங்கள் வீதிகள் நாங்கள் செல்ல முடியாமல் இருக்கிறது என்று அவர்கள் மிக மனவருத்தத்துடன் தெரிவித்தார். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இப்படியான தேவை உள்ள ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் இப்படியான குறைந்த நிதிகளை ஒதுக்கும் போது அந்த நிதிகள் எப்படி, அந்த அபிவிருத்திகள் எப்படி இந்த மாகாண சபையால் முன்னெடுக்க முடியும் என்பதையும் கௌரவ அமைச்சரின் கவனத்தில் கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக, இது மிக முக்கியமான விடயம், எங்களுடைய மக்களினுடைய வரிப்பணம் 2011 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு மட்டும் இந்த முத்திரை வரி ஸ்டாம்ப் டியூட்டி கிட்டத்தட்ட 12 பில்லியன் 1200 மில்லியன்களுக்கு மேல் 2011 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு மட்டும் எங்களுடைய மக்கள் செலுத்திய வரிப்பணம் உங்களிடம் இருக்கிறது. தயவு செய்து இந்த வரிப்பணத்தை, 1200 மில்லியன் ரூபாய் வரிப்பணத்தை தயவு செய்து இந்த மாகாண சபையிடம் ஒப்படையுங்கள். உண்மையில் இந்த எங்களுடைய மாகாண சபை வருமானம் குறைந்த மாகாண சபை, நீங்கள் இப்படி மக்களுடைய அங்கிருந்து வந்த பணத்தை நீங்கள் தருவதே குறைவு, அதில் அங்கிருந்து வந்த பணத்தை நீங்கள் நீண்ட காலமாக அதை காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தர மாட்டேன் என்று இன்று வரையில் இந்த அரசாங்கம் சொல்லவில்லை. அது தாரம் பாப்பம் கதைப்பம் என்றொரு உறுதிமொழிகள் வழங்கப்படுகிறதே ஒழிய அந்த நிதி கிடைக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்கள் இருக்கிறார், கௌரவ சபை முதல்வர் இருக்கிறார், நீங்கள் நிதியமைச்சரிடம் தெரிவித்து இந்த மாகாண சபையின் முத்திரை வரியை 1200 மில்லியன்கள் ரூபாய் முத்திரை வரியை தயவு செய்து இந்த 10ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் மாகாண சபையிடம் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது 34 பிரதேச சபைகளுடைய வரிப்பணம். அந்த வரிப்பணத்தை தயவு செய்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்தால் மட்டுமே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மாகாண வீதிகள், உள்ளூர் வீதிகள், மாகாண வீதிகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், கிராமிய வீதிகள் 9284.28 கிலோமீட்டர் கிராம வீதிகள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறது. அதில் 3113.7 கிலோமீட்டர் வீதிகள் மட்டுமே தற்சமயம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. மிகுதியாக 6170.42 கிலோமீட்டர்கள் இன்னும் புனரமைக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் இந்த 1200 மில்லியன்கள் ரூபாய் எங்களுக்கு தர வேண்டிய, எங்களுக்கு உரித்தான இந்த பணத்தை நீங்கள் தருவீர்களாயிருந்தால் இந்த வீதிகள் உடனடியாக 2017ஆம் ஆண்டு புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதையும் நான் இந்த சபையில் பிற நிதியமைச்சரிடமும் சபை முதல்வரிடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமும் நான் கோரிக்கையாக விடுகின்றேன். அதே நேரத்தில் 2015ஆம் ஆண்டு அந்த முத்திரை வரி 188 மில்லியன்கள் கிடைக்கப்பெற்றது வடமாண சபைக்கு, அதன் பிரதேச சபைகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 2015 ஆறாம் ஆண்டு 394.51 மில்லியன், அது 2017 ஆம் ஆண்டு தான் பிரதேச சபைகளுக்கு வழங்கப்படும். அதேபோல் நீதிமன்ற குற்றப்பணமாக 2015 24.31 மில்லியன்கள் ரூபாயும், 16 ஆம் ஆண்டு 114.42 மில்லியன்கள் ரூபாயும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது அந்தந்த பிரதேச சபைகளுக்கு வழங்கப்படும். ஆகவே அந்த எங்களுடைய மாகாணம் மிகவும் வருமானம் குறைந்த மாகாணம். அந்த வகையில் நான் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று இந்த முத்திரை வரியை கௌரவ அமைச்சர் நிதியமைச்சர் இந்த 3வது வாசிப்புக்கு முன்பு 10ஆம் தேதிக்கு முன்பு தயவு செய்து இந்த 1200 மில்லியன்கள் ரூபாவை மாகாண சபைக்கு வழங்க வேண்டும் என்று, அவர்கள் குறித்தான பணம் மக்களுடைய பணம், அவர்களுடைய பணம் என்பதையும் சொல்லி வழங்க வேண்டும் என்று நான் நிதியமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். அதே நேரத்தில் கௌரவ மாகாண சபைக்குரிய அமைச்சர் அவர்களே, நான் ஏற்கனவே பல தடவைகள் வடக்கு மாகாணத்தில் 4 பிரதேச செயலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டும், அது இன்டர்நெட் அல்ல, 25 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டும் அந்த பிரதேசங்களுக்குரிய பிரதேச சபைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதை நான் நீண்ட காலமாக நான் பாராளுமன்றத்துக்கு வந்த காலம் முதல் நான் வலியுறுத்தி வருகின்றேன். ஆனால் உங்களுடைய செயலாளர் கமல் பத்மஸ்ரீ என்று நினைக்கின்றேன், அவருடன் நான் நேரடியாக சென்று அந்த மன்னார் பிரதேசத்தில் இருக்கின்ற மடு பிரதேச சபையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் விடுத்து, அதே நேரத்தில் அதுக்குரிய ஆவணங்களையும் அவர் என்னிடம் கேட்ட ஆவணங்களை நான் அவருடன் நேரடியாக உள்ளூராட்சி ஆணையாளர் மூலம் தொடர்பு கொண்டு அந்த ஆவணங்களையும் அனுப்பியிருந்தேன். ஆனால் இன்று மட்டும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்று தெரியவில்லை. 24ஆம் தேதி அதிமேதகு கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போதும் நான் எழுத்து மூலம் அவரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன். கௌரவ ஜனாதிபதி அவர்களே, இந்த பிரதேச சபைகள் உருவாக்கப்படாமல் எங்களுடைய மக்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள். அமைச்சர்கள் சொன்னால் சில வேளைகளில் சில தங்களுடைய பிரதேசங்களில் பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் நீண்ட காலமாக கேட்டு வருகின்றோம், இந்த முன்மொழிவுகள் அமைச்சரினால் கிரகமாக முன்னெடுக்கப்படுகதா இல்லை என்று நான் சொல்லவில்லை, படுகதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்பதை கௌரவ அமைச்சருக்கு தெரியப்படுத்தி கூறியிருந்தேன். அவர் உறுதியளித்திருந்தார். கௌரவ அமைச்சருக்கு இது தொடர்பாக தெரிவிக்கின்றேன் என்று, உண்மையில் ஒவ்வொரு மனிதனுடைய கருவறை முதல் கல்லறை வரை இந்த பிரதேச சபைகள் தேவையாக இருக்கின்றது. ஒரு நகர பராமரிப்பில் இருந்து வீதி துப்புரவு, கிராமங்களின் உள்ளக வீதி புனரமைப்பு, கட்டிட அனுமதி, சோலை வரி, ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள கழிவுகளை அகற்றுதல், கிராமத்தை சுத்தமாக வைத்திருத்தல், மற்றது சுகாதாரம் பேணுவது, குறிப்பாக டெங்கு இப்படியான திணைக்களங்கள் சுகாதார திணைக்களங்கள் இணைந்து இப்படியான சேவைகளை பிரதேச சபைகள் செய்து வருகின்றது. இந்த பிரதேச சபைகள் இல்லாத பிரதேசங்கள் எவ்வளவு திருக்குள்ள மக்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வருகிறது. குறிப்பாக ஒரு உதாரணமாக சொல்ல போனால், மாந்தை மேற்கு பிரதேச சபை 2 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மாந்தை மேற்கு பிரதேச செயலகம், மடு பிரதேச செயலகம். உண்மையில் இந்த மாந்தை மேற்கு பிரதேச சபை அடம்பனில் இயங்கி வருகிறது. உண்மையில் இரணைலுப்பக்குளம், கல்மடு, சின்னவலையங்கட்டு போன்ற பிரதேசத்தில் இருந்து இந்த அடம்பன் பிரதேச சபைக்கு வருகின்ற மக்கள் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம், அது பாதையும் மிக மோசமான பாதைகள், ஒரு பஸ்ஸில் வர முடியாது. ஒன்று மன்னார் நகரம் வந்து மன்னாரிலிருந்து அடம்பன் பஸ்ஸுக்கு எடுத்து வர வேண்டும், அல்லது மன்னாரிலிருந்து உயிலங்குளம் வந்து உயிலங்குளம் இருந்து மாந்தை சந்தியில் இன்னொரு பஸ் எடுத்து மாந்தை சந்தியிலிருந்து இன்னொரு பஸ் எடுத்து தான் அடம்பன் பிரதேச செயலகத்துக்கு செல்ல முடியும். உண்மையில் இப்படியான ஒரு துன்பகரமான மக்கள் அனுபவிக்கின்ற போது எப்படி அவர்கள் செலுத்துகின்ற சோலை வரியை சரியாக செலுத்துவார்கள், அல்லது அங்கு வேலை செய்கின்ற அதிகாரிகள் எப்படி சென்று மக்களிடையே வரியை பெற்றுக் கொள்வார்கள், அல்லது ஒரு கட்டட அனுமதியை கொடுக்க முடியும். உண்மையில் மிகவும் துன்பப்படுகின்ற மக்களுக்கு உங்களுடைய முயற்சியால் இந்த பிரதேச சபைகள் உருவாக வேண்டும் என்றும், அதே நேரத்தில் நான் அந்த 4 பிரதேசம் ஏற்கனவே உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன், இருந்தாலும் இன்றைய அமைச்சென்றபடியால் அதையும் குறிப்பிட விரும்புகின்றேன். மன்னாரில் மடு, முல்லைத்தீவில் ஒட்டி சுட்டான், கிளிநொச்சியில் கண்டாவளை, ஜாழ்ப்பாணத்தில் மருதங்கேணி, இந்த சபைகள் 4 2017 புதிதாக அமைச்சர் ஆரம்பிப்பார் என்ற உறுதிமொழியை தங்களோட உரையில் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் கௌரவ மாநகர மேற்கு அபிவிருத்தி அமைச்சர் அவர்களுக்கு இந்த உரையை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அவருடைய அமைச்சு சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மையில் 2016 அவர் உங்களுடைய அமைச்சால் வன்னி பிரதேசத்திற்கு 2 வேலை திட்டங்கள் வந்திருந்தது. 2015 பள்ளிமுனை விளையாட்டு மைதானம் 7.2 மில்லியன் ரூபாயில் உங்களுடைய அமைச்சின் கீழ் புனரமைக்கப்பட்டது. பின்பு 2016 பள்ளிமுனை விளையாட்டு மைதானத்துக்கு 33 மில்லியன் ரூபாய் தங்களுடைய அமைச்சால் ஒதுக்கப்பட்டிருந்தது. உங்களுடைய வடக்கு பிராந்திய பொறுப்பாயிருக்கின்ற டிரெக்டர் அந்த விளையாட்டு மைதானத்தை பார்க்க வந்தார், நானும் சென்றிருந்தேன். சென்றபோது டிரெக்டர் குறிப்பிட்டிருந்தார், இந்த 33 மில்லியன் ரூபாய் இந்த விளையாட்டு மைதானத்துக்கு வழங்குவதாக இருந்தால் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு 2 வீடுகள் வந்திருந்தது. உங்களுடைய திட்டத்தில் அளவு பிரமாணத்திற்கு அந்த வீடுகள் உள்ளிருந்தது. அந்த வீடுகளை எடுத்தால் நான் உங்களுக்கு இந்த 33 மில்லியன் ரூபாயை வழங்குவதாக சொல்லியிருந்தார். அதன்படி அந்த கிராம மக்கள் எல்லாருமே இணைந்து அந்த ஒவ்வொரு குடும்பம் தங்களாலான முழு பங்களிப்பை செலுத்தி தங்கள கிராமத்திற்கு வருகின்ற அபிவிருத்தியை திரும்பிச் செல்ல விடக்கூடாது என்று எல்லா குடும்பங்களும் இணைந்து 2000 போட்டவர்கள், 2000, 5000 போட்டவர்கள் தங்களோட வசதிக்கேற்ற மாதிரி காசை சேர்த்து அந்த 2 குடும்பங்களுக்கும் 10 லட்சம் 10 லட்சம் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு வேற காணி வேண்டி அதை வேற வீடு, அதைக்குரிய பெருமதியான வீடும் கட்டுறதுக்கு பணம் கொடுத்து அவர்களை எழுப்பி அந்த இடம் சுத்திகரிக்கப்பட்டு கௌரவ அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்தது. நானும் ஒருமுறை கௌரவ அமைச்சரை நேரடியாக வந்து, நான் நினைக்கிறேன் 2 முன்பு என்று நினைக்கின்றேன், நேரடியாக நான் வந்து உங்களுடைய அமைச்சில் நான் இது தொடர்பாக கதைத்திருந்தேன். நீங்களும் இது தொடர்பாக உங்களுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தீர்கள் இந்த வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்கும்படி. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் இந்த பள்ளிமனை விளையாட்டு மைதானம் தொடர்பாக உங்களுடைய டிரெக்டர் ஜெனரலில் இருந்து நோத் டிரெக்டர் மட்டும் நான் பல தடவைகள் தொலைபேசியில் கதைத்திருக்கின்றேன், நேரடியாகவும் கேட்டிருக்கின்றேன். இன்று மட்டும் அதற்குரிய வேலை திட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒப்பந்தக்காரர் ஏதோ ஒப்பந்த விடுவதில் ஏதோ சட்ட சிக்கல் இருப்பதாக கூறினார்கள். உண்மையில் எல்லா வேலைகளுக்கும் இந்த ஒப்பந்த சட்ட சிக்கல் இல்லை. எங்கட பிரதேசத்தில் வருகின்ற ஒரு வேலை, அந்த வேலையிலும் இந்த சட்ட சிக்கல் இருந்தால் அது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, அந்த வேலையை மிக விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் தங்களுடைய தாழ்மையான கவனத்தில் கொண்டு வருகின்றேன். அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 20 மில்லியன் ரூபாய் நகர பஸ் ஸ்டாண்டு, நகரத்தில் இருக்கின்ற நகரம் புனரமைப்பதற்கு 2 மில்லியன் ரூபாய், மன்னிக்க வேணும், 20 மில்லியன் ரூபாய் 2016 ஒதுக்கப்பட்டிருந்தது. கௌரவ அமைச்சர் அவர்களை, அந்த வேலையும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதையும் நான் தங்களுடைய கவனத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் அந்த வேலைகளை மிக விரைவில் ஆரம்பிப்பதற்கு தங்களுடைய தாழ்மையான கோரிக்கையை நான் கேட்டு நிற்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய நகர அபிவிருத்தி நீர்வளங்கள் அமைச்சர் அவர்களே, தங்களுடைய நான் உங்களை நன்கு அறிந்தவன், உங்களுடைய கட்சி மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் என்னுடன் நெருங்கிய உறவை பேணுகிறவர்கள். அந்த வகையில் நான் உங்களை மதிக்கின்றேன். உண்மையில் முஸ்லீம் இனத்துக்கு, முஸ்லீம் மக்களுக்கு, சௌர இனத்துக்கு அஸ்ரப் தலைவர் அஸ்ரப்புக்கு பிறகு தங்களை தலைவராக பார்க்கின்ற முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். உண்மையில் அந்த வகையில் நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டம் நகரம் எப்படி இருக்கிறது என்று, அந்த நகரத்தில் தற்பொழுது மாவட்ட செயலகம் மட்டும்தான் ஒரு கட்டடம் மாதிரி தெரிகிறது, மற்றதெல்லாம் அந்த பேமெண்ட்ல போட்ட கடைகள் மாதிரி தான் எல்லாம் இருக்கிறது. தங்களுடைய அமைச்சு 2016 நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த நிதி ஒதுக்கீடு வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு 250 மில்லியன்களும், கோஸ்டல் பார்க்குக்கு 20 மில்லியன்களும், மொடர்ன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு 40 மில்லியன்களும், குளத்தவருக்கு 5 மில்லியன்கள் உள்ளடங்களாக 315 மில்லியன்கள் ரூபாய் நீங்கள் 2016 ஒதுக்கிட்டு, அதை மாகாண உள்ளூராட்சி அமைச்சுக்கு அனுமதி கேட்டிருந்தீர்கள். அந்த அமைச்சு உங்களுக்கு 28/10 அனுமதி தந்திருக்கிறது. கௌரவ அமைச்சரவர்களே, அந்த அனுமதியை உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கையில் கிடைத்ததோ தெரியவில்லை. நிச்சயமாக அந்த வேலையை 2017 ஆரம்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தங்களுடைய அமைச்சருடைய தாழ்மையான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதைவிட உண்மையில் மன்னார் மாவட்டம் ஒரு உப்பு நிலம் மாறித்தான், உப்பு நிலம் என்றுதான் கூடுதலாக பரவலாக சொல்வார்கள். நீ எப்படி மன்னார்ல இருக்கிறாய், கொழும்புல கேட்டா நீ எப்படி மன்னார், அங்க உப்பாச்சு அப்படி என்றுதான் பொதுவான கருத்து மக்களிடையே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது குடிதண்ணீர் எங்களுக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த குடிதண்ணீர் வந்து மன்னார் நகரத்துக்கு மட்டும் நிலக்கீழ் நீர், முருங்கனிலிருந்து நிலக்கீழ் நீர் மூலம்தான் அந்த மன்னார் நகரத்துக்கு மட்டும் அந்த குடிதண்ணீர் செல்கிறது. இதே நேரத்தில் மடு நானாட்டான் முசலி பிரதேசங்களுக்கு இன்னும் தங்களுடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற போட்டு போட்டியினுடைய குடிதண்ணீர் பைப் லைன் செல்லவில்லை. அந்த குடிதண்ணீர் செய்வதாயிருந்தால் அந்த நீங்கள் ஏற்கனவே நான் இது உடையன் தொடர்பு உங்களோட கதைத்திருந்தேன். அந்த வியாடி குளம் குளத்துக்கு உப்பாறு என்ற ஆறு ஒன்று வருகிறது. அந்த ஆறில் ஏராளமான நீர் வருகிறது. அந்த ஆறுக்கு வந்து அந்த ஆறில் இருந்து ஏராளமான நீர் திரும்பவும் கடலுக்கு செல்கிறது. உண்மையில் அந்த நீரை சேமித்து அந்த நீரை கிரேட் மன்னார் என்று நான் நினைக்கின்ற அந்த ப்ரொஜெக்ட் மன்னார் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கிடைத்தால் டக்கண்டு உங்களுடைய பொறியியலாளர்கள் அனுப்பி சொல்லுவார்கள், கிரேட் மன்னார் வந்தால் எல்லா இடத்துக்கும் தண்ணி கொடுக்கலாம் என்று. கௌரவ அமைச்சரவர்களே, அதுக்கு 19,000 மில்லியன்கள் தேவைப்படுவதாகவும், அது வெளிநாட்டு உதவி மூலம் கிடைக்கப்பட்டதாகவும் நான் உங்களுடைய டிஜிஎம் மூலம் அறிந்திருக்கின்றேன். தயவு செய்து இந்த வேலை திட்டத்தை 2017 ஆரம்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அங்கு அந்த மடு முசலி நானாட்டான் பிரதேசத்து மக்கள் சுத்தமற்ற நீரையே தற்பொழுது பருகி வருகிறார்கள். குளத்தில் இருக்கின்ற நீர்களை ஓரளவு வசதியானவர்கள் மினரல் வாட்டர் வேண்டி குடிக்கிறார்கள். உண்மையில் பாமர மக்கள் சுத்த குளங்களில் இருக்கிற நீரை எடுத்துதான் குடிக்கிறார்கள். உண்மையில் இது எதிர்காலத்தில் நீண்ட பிரச்சனையாக அமையும். குறிப்பாக வவுனியாவில் சிறுநீரகம் நீண்ட பிரச்சனை ஒன்று இருக்கிறது, தங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அங்கேயும் வவுனியா நான் அண்மையில் மெனிக்பாம், வீரபுரம், இலுப்பக்குளம் பிரதேசங்களை சென்றிருந்தேன். அங்கு நிறைய நோயாளிகள் என்னிடம் தெரிவித்திருந்தார்கள், நாங்கள் கிட்னி வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு குடிதண்ணீர் பெற்றுத்தரும்படி. நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சார்பாக சொல்லியிருந்தேன். கௌரவ அமைச்சருடைய கவனத்திற்கு தெரியப்படுத்துவதாக அங்கத்த பொறியியலாளர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மன்னாரில் மடு ஆடி ஆவணி பிரதேசங்களில் மடு கோயில் திருவிழா நடக்கின்றது. அந்த போது கூடுதலாக தென்பகுதியிலிருந்து வருகின்ற மக்கள் தான் அதிகம். அங்கு வந்த பின்பு குடிநீர் வழங்குவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது உங்களுடைய திணைக்கள அதிகாரிகளுக்கு. நாங்கள் அதை எப்படி அணுகுவது என்று தெரியாமல் இருக்கு. அதே போலதான் திருக்கேதி சிவரத்திலும் சிவராத்திரி நேரங்களில் குடிதண்ணீர் பிரச்சனை ஒன்று வருகிறது. ஆகவே இந்த கிரேட் மன்னார் ப்ராஜெக்டை 2017 ஆரம்பித்து, ஒவ்வொரு முசலியில் ஆரம்பித்து, முதல் முசலி இருக்கின்ற மக்களுக்கு விநியோகம் செய்து, அடுத்ததாக நானாட்டான் மக்களுக்கு விநியோகம் செய்து, அடுத்ததாக மடுப்பிரதேசத்து மக்களுக்கு விநியோகம் செய்யும்படியும், மன்னாரில் விடுவிக்கப்பட்ட குறிப்பாக கரிசல், புதுக்குடியிருப்பு, சிறுத்தோப்பு, பேசாலை, தலைமன்னார் போன்ற பிரதேசங்களுக்கு இந்த நீரை வழங்க முடியும் என்பதையும் கௌரவ அமைச்சருடைய கவனத்தில்.
நன்றி.
அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் நிறைய கதைக்க வேண்டும், நேரம் போதாமல் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, 2010-11 ஆண்டிலிருந்து மன்னார் போட்டில் 9 நபர்கள் லேபராகவும் கிளர்க்காகவும் தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். அவர்கள் வேலை செய்கின்ற போது தங்களுடைய அமைச்சு வேறு மாவட்டத்தில் இருந்து 6 பேரை அங்கு நிரந்தர நியமனம் செய்திருக்கிறார்கள். கசூலாத்தான் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு 6 பேர் நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது, வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு. அவர் அந்த 9 பேர் என்னிடம் வந்து கேட்டார்கள், நாங்களும் இந்த நல்லாட்சிக்கு நீங்கள் சொல்லித்தான் வாக்களித்தோம். நாங்கள் ஏற்கனவே வேலை செய்கின்ற போது நீங்கள் வேறு மாவட்டத்து ஆட்களுக்கு வேலை வழங்கினீர்கள் என்று நான் அது சம்பந்தமாக 16-8 உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். அதற்கு உங்களுடைய அமைச்சிலிருந்து 7-9 இடப்பட்ட கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. அது எனக்கும் அனுப்பி பிரதமருடைய செயலாளருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களை, நான் உங்களிடம் ஒரு கோரிக்கையாக விடுகின்றேன். அந்த 9 பேரையும் நீங்கள் நிரந்தர நியமனம் கொடுக்க வேண்டும் என்றும் தாழ்மையாக கேட்டு கூறுகிறேன். நன்றி.
ஓகே, தேங்க்யூ வெரி மச். கரு பார்ட்டி சாம்பியன் அனுமதி அமைக்குமா? கரு சபாநாயகருமா?
ஈ ராத்திரியே பிராதிசபா மந்திரிவரு ஹிட்டபு சங்கம் கண்ணா புவத் பிரசாகத்த பாவத்தல கேளத்தினவா இதாம திக்மரின் பார்லிமெண்ட்டுவ வட்டலன்ன
ගරු
කතානායකතුමනි, අද දිනේ බස්නාහිර සංවර්ධන සහ මහනගර අමාත්‍යාංශය වෙනුවෙන් ඒ වෛශිෂ්‍ය වෙනුවෙන් කතා කිරීමට ලැබීම ගැනම ස්තුතිවන්ත වෙනවා. පළමුවෙන්ම අද අපේ රටේ පවතින ආර්ථික, සමාජීය, පාරිසරික තත්ත්වය අනුව අපට ඉතාම අත්‍යවශ්‍ය දෙයක් තමයි සංවර්ධන ප්‍රමුඛතාවයක් තමයි විධිමත් නාගරික සැලසුමක් ක්‍රියාත්මක කිරීම. ඒ විධිමත් නාගරික සැලසුම රටේ පොදු භෞතික සැලසුමට අනුකූලව සිදු කළ යුතු දෙයක්. අපේ අමාත්‍යාංශයේ යටතේ තිබෙන ජාතික භෞතික සැලසුම් දෙපාර්තමේන්තුව, එවැගේම නාගරික සංවර්ධන අධිකාරිය, එවැගේම ඉඩම් සංවර්ධන සංස්ථාව යනාදී මේ ආයතනත් රජයේ අනිකුත් ආයතනත් එක එකට එකතු වෙලා අපි බලාපොරොත්තු වෙනවා දැන් දස අවුරුද්දක් පමණ වෙන අපේ ජාතික භෞතික සැලසුම පිළිබඳව නැවත ඇගයීමක් කළා. ලබන වසරේ සිට ඒ ජාතික භෞතික සැලසුම නැවත ජනගත කරන්න, මේ පාර්ලිමේන්තුව ඉදිරිපත් කරන්න, සමාජගත කරන්න. එතනදී විශේෂයෙන්ම අපේ අත්‍යවශ්‍ය ආර්ථික ඉලක්කයන්, එවැගේම සමාජීය ඉලක්කයන්, පරිසර සංරක්ෂණය ආදී කරුණුත් රජයේ සංවර්ධන ප්‍රමුඛතාවයනුත් කැටි කරගෙන අපට අවශ්‍ය වරායන් මොනවාද, අපට අවශ්‍ය ගුවන් තොටුපළවල් මොනවාද, අපට අවශ්‍ය අධිවේගී මාර්ග පද්ධති මොනවාද, අපට අවශ්‍ය දුම්රිය පද්ධති මොනවාද, අපට අවශ්‍ය වාණිජ කේන්ද්‍ර, එවැගේම සංචාරක කේන්ද්‍ර, ආර්ථික කේන්ද්‍ර මොනවාද කියන එක ගැන පැහැදිලි අවබෝධයකින් යුතු නිසි භෞතික සැලසුමක් සියලු දෙනාගේම සහභාගීත්වයෙන් ඉදිරිපත් කරන්න අපි බලාපොරොත්තු වෙන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ වගේම අපි මේ වන විටත් සෑම උපනගරයකටම, සෑම නගරයකටම අවශ්‍ය කරන සැලසුම් සකස් කරගෙන යනවා. එයන්ව අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරි කාලයේදී විමධ්‍යගත අරමුදල් ආදී අපේ ගරු මන්ත්‍රීවරුන්ගේ පළාත් සභාවේ, ඒ වගේම ප්‍රාදේශීය සභාවල අරමුදල් ජනතාවගේ සංවර්ධනය වෙනුවෙන් වැය කරද්දී ඒවා තැන් තැන්වල විධිමත් සැලසුමකින් තොරව ආයෝජනය වෙන එක වළක්වලා විධිමත් සැලසුමක කොටස් හැටියට අනාගතයේ ආයෝජනය කරන්න ලැබෙයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන් මම කියන්න ඕනේ බස්නාහිර මහානගර සැලසුම ගැන. රජය බස්නාහිර පමණක් නෙවෙයි, රටේ අනිකුත් පළාත්වල අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරි කාලයේදී සංවර්ධන විධිවිධාන පනත යටතේ සංවර්ධන මණ්ඩල දකුණට, නැගෙනහිරට, උතුරට, මධ්‍යම වයඹ ආදි වශයෙන් ඉදිරිපත් කරන්න. ඒ අතරේ රටේ ඉතාමත්ම වැදගත් පලාත වූ බස්නාහිර පලාතට වෙනම වැඩසටහනක්, වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කරන්න. අපට තාමත් බැරි වුණා බස්නාහිර ඒ මහනගර අධිකාරිය පිහිටීම සඳහා වෙන පනත් කෙටුම්පත සකස් කරගන්න. නමුත් ඒ පනත්කතුම්පත සකස් කල්ලා ඒ නීතිමේ රාමුව ඇතිකරගන්නට පමා වුණත් අපි මේ වෙන විට ඒ විධිමත් සැලසුමක් සකස් කල්ලා කලාපිය කරන සැලසුමක් සකස් කල්ලා ව්‍යාපෘති හඳුනාගෙන ඒවගේම විවිධ අමාත්‍යංශවල සහයෝගෙන් විශේෂයෙන්ම ප්‍රවාහන මහාමාර්ග ජලසම්පාදනාදී අමාත්‍යංශවල සහයෝගෙන් ඒවා දැනටමත් ක්‍රියාත්මක කිරීම ආරම්භ කළ තිබෙන බව අපි බොහොම ආඩම්බරින් ප්‍රකාශ කරන්න කැමැතියි. විශේෂයෙන්ම අපි දන්නවා මේ මහා ව්‍යාපෘති එක රැයකින් දෙකකින් කරන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. අවුරුදු ගාණක් විධිමත් සක්ෂතා අධ්‍යයනයක් විධිමත් ඉංජිනේරුමය හැදෑරීමකින් පසුව තමයි අපට යම් ව්‍යාපෘතියක් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වෙන්නේ. අද අපි ගත්තොත් මහවැලි ව්‍යාපෘතිය ඒ මහවැලි ව්‍යාපාරයේ දසවුරුද්දක් සැලසුම් කළා. 1958 ඉඳන් 1968 ක්‍රියාත්මක කළේ. අදටත් ඒ මහවැලි ව්‍යාපෘතියේ කොටස් ක්‍රියාත්මකයි මොරගහ කන්ද ජලාශය ආදී. අවුරුදු 50ක් පමණ දීර්ඝ කාලයක් මේ හුඟක් දෙනෙක් හිතනවා මහවැලි අවුරුදු 6න් කඩිනම් වුණා කියලා. අවුරුදු 50ක් දැන් මහවැලි ව්‍යාපාරයේ ගමන් කරලා තියෙනවා. එවැනි දීර්ඝ කාලයක් ගමන් කිරීම විසින් තමයි විධිමත් සැලසුම් කරණයක් එක්ක ඒ කටයුත්ත සාර්ථක කරගන්න වෙන්නේ. නිසා අපට මේ සක්ෂතා අධ්‍යයනයන් කරන්න, ඒ වගේම ආර්ථික සැලසුමක් සකස් කරගන්න, මූල්‍යමය සැලසුමක් සකස් කරගන්න, ඉංජිනේරුමය සැලසුමක් සකස් කරගන්න කාලයක් ගත වෙනවා. ඒ කාලයත් එක්ක දීර්ඝකාලීන ප්‍රතිලාභ ලැබෙන තිරසර ක්‍රියාවලියකට ගමන් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම අපේ ප්‍රවාහන ඇමතුමත් මේ අවස්ථාවේ ඉන්න වෙලාවේ මේ බස්නාහිර පළාතේ ප්‍රවාහනය පිළිබඳ අද බලගතු ප්‍රශ්නයකට අපි මුහුණ දීලා තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් වෙච්ච විධිමත් සැලසුමක් එතුමගේ අමාත්‍යාංශයේ, මහා මාර්ග අමාත්‍යාංශයේ, පළාත් සභාවෙත් අනිකුත් ආයතනවත් සහයෝගයෙන් අපි සකස් කළා තියෙනවා. අපි පසුගිය දශකයේ ගැන කල්පනා කරලා බැලුවම් ඒ දශකයේ ආණ්ඩුවේ ප්‍රාග්ධන වියදම් වලින් 140ක් පමණ රුපියල් ට්‍රිලියනයක් පමණ අපි වියදම් කළේ මහා මාර්ග ශේෂ්ත්‍රයටයි. අධිවේගී මාර්ග හදන්න, මාර්ග පහසුකම් පුරුල් කරන්න, පාරවල් කාපට් කරන්න, කොන්ක්‍රීට් කරන්න තමයි අපි වැය කළේ. නමුත් අපි ආපහු හැරලා බලනකොට අපේ ප්‍රවාහන ගැටලුව, ප්‍රවාහන ප්‍රශ්නේ එතරම් මුදලක් ආයෝජනය කළත් අපි ළඟා කරගෙන තියනවාද කියන එක අද පාරට බැස්සට පස්සේ අපිට ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. මොකද අද ලංකාවේ තිබෙන බලගතුම් ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා. විශේෂයෙන් බස්නාහිර පළාතේ ඇතුළු පළාත්වල මේ වාහන තදබදයේ ප්‍රවාහන තදබදයේ. එමනම් අපේ උපාය මාර්ගය දැන් වෙනස් කළ යුතු කාලය ඇලඹිලා තියෙනවා. අධිවේගී මාර්ග තැනීමෙන් පමණක්, එම නැත්තම් මාර්ග පුළුල් කිරීමෙන් පමණක් ප්‍රවාහන තදබදයේ විසඳන්න බෑ. ඒ සඳහා අපේ උපාය මාර්ගය මාරු කළා. අපි පොදු ප්‍රවාහනය, දුම්රිය බස්රිය ඇතුළු පොදු ප්‍රවාහනය ශක්තිමත් කිරීමේ නව උපාය මාර්ගයකට ගමන් කළ යුතු වෙනවා. ඒ අනුව ප්‍රවාහන අමාත්‍යාංශයේ සහයෝගයෙන් දුම්රිය පද්ධති නවීකරණය කරන්න, දුම්රිය විදුලිකරණය කරන්න, එවැගේම දුම්රිය මාර්ග කුළුල් කිරීම සඳහා අපි දැන් සැලසුමක් හදලා ආසියානු සංවර්ධන බැංකුවේ අනුග්‍රහයෙන් ප්‍රවාහන අමාත්‍යාංශය හරහා දැන් ඒක ක්‍රියාත්මක වෙනවා. ඒ වගේම බස්රිය නවීකරණය කරන්න, එවැගේම ශීඝ්‍රගාමී බස් රථ සේවාවන් අඳුන්වා දෙන්න ප්‍රවාහන අමාත්‍යාංශයත් පළාත් සභාවත් එකතු වෙලා දැන් ඒ සැලසුම අපි ක්‍රියාත්මක කරමින් ඉන්නවා. ඒ වගේම රටට අලුත් අත්දැකීමක් ගෙන සැහැල්ලු දුම්රිය ක්‍රමය, ඒ කියන්නේ ලයිට් රේල්වේ සිස්ටම් එකක් අපේ රට හඳුන්වා දීම සඳහා අපි කොළඹ හා ආවට ප්‍රදේශවල ඒ සඳහා වෙච්ච කොරිඩෝර 7ක් අඳුනාගෙන ඒ සඳහා දැන් ක්‍රියාමාර්ග අරගෙන තියෙනවා. පළවෙනි කොරිඩෝර දෙක ජපන් ආධාරනුත් අනික්වා අපි තරණකාරී පසුබිමකුත් සිදු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඉදිරි කාලයේදී අපි දැන් හදාරගෙන යනවා, දත් එකතු කරගෙන යනවා බස් ශීඝ්‍රගාමී සේවයක්, එහෙම නැත්නම් බස් රැපිඩ් ට්‍රාන්සිට් එකක් ඇති කරන්න අපට අනාගතයේ හැකියාව තියෙනවද නැද්ද කියලා. ඒ වගේම අපි මේ වෙනකොට සැලසුම් සකස් කළා බහුවිධ ප්‍රවාහන මධ්‍යස්ථාන ඇති කිරීම සඳහා දැන් අපි ඉදිරියේදී ඒ සඳහා අවශ්‍ය කරන ටෙන්ඩර් කඳවන්න යනවා. ප්‍රධානම මධ්‍යස්ථානය කොළඹ කොටුව ප්‍රදේශෙත්, ඊළඟ ප්‍රධාන මධ්‍යස්ථානයේ මේ පාර්ලිමේන්තුවවට බතරමුල්ලෙත්, ඒ වගේම අනිකුත් මධ්‍යස්ථාන කොට්ටාව, කඩුවෙල, 18 කණුව, ඒ වගේම කඩවත, පානදුරාදී ස්ථානවලත් පිහිටුවීමට අපි කටයුතු කරනවා. ඒ වගේම මහනුවරත් ප්‍රධාන උපාය මාර්ග නගර සැලසුම යටතේ ප්‍රධාන ප්‍රවාහන මධ්‍යස්ථානයක් ඉදිකරන්න අපි කටයුතු කරනවා. ඒ වගේම අපි මහා මාර්ග අමාත්‍යාංශයට දැනුම් දීලා තියෙනවා කවර ආකාරයේ ගුවන් මාර්ග පද්ධතියක් අපට දැන් අවශ්‍ය වෙන්නේ කියලා. ඒ වගේම ගුවන් පාලම් කොතනද අවශ්‍ය වෙන්නේ කියලා. ඒ වගේම නගර සම්පතා ඇති කිරීම සඳහා, අධිවේගී මාර්ග සම්පතාවේ ඇති කිරීම සඳහා කවර මාර්ග පද්ධතියක් ඉදිරි කළ යුත්තේ කියලා. ගරු කථානායකතුමනි, අපි බලාපොරොත්තු වෙනවා දැනට පවතින අධිවේගී මාර්ග පද්ධතියට වරාය නගරයත්, කොටුව දුම්රිය ස්ථානයත්, ඒ වගේම බත්තරමුල්ල පරිපාලන නගරයත් එකට එකතු කරන නව මාර්ග පද්ධතියක් ඉදිකිරීමට දැන් ඒ සඳහා කටයුතු කරගෙන යන බව කියන්න ඕනේ. ඒ වගේම මහමාර්ග අමාත්‍යාංශයත් එකතු වෙලා ඉදිරි කාලයේදී අපි සැලසුම් කළ තිබෙන ප්‍රධාන ආර්ථික මධ්‍යස්ථානවලට, තාක්ෂණ නගරය වේවා, වරාය නගරයේ වේවා වාණිජ නගරයේ වේවා ආදි වශයෙන් අපි හඳුනාගෙන තිබෙන ඒ ස්ථාන යාකිරීමට ඒ මාර්ග පද්ධතියක් සකස් කිරීමට අපි කටයුතු කරනවා. ඒ වගේම අපි භාණ්ඩ හා සේවා ප්‍රවාහනය මේ ප්‍රවාහනයේදී අපි අමතක කරන පැත්තක් තමයි භාණ්ඩ හා සේවා ප්‍රවාහනය. ඒ භාණ්ඩ හා සේවා ප්‍රවාහනය සඳහා ඒ විධිමත් සැලැස්මේ වැදගත් වැඩපිළිවෙලක් යොදා තිබෙන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ වගේම ජල මාර්ග හරහා ප්‍රවාහනය මේ පාර්ලිමේන්තුවේත් අපි සාකච්ඡා කළා. දැන් ඒ පිළිබඳව අපේ කැබිනට් අනුමැතිය ලැබිලා තියෙනවා. අපි ඒක පුජ්‍යලිකංශයේ සහයෝගයෙන් ජල මාර්ග හරහා ප්‍රවාහනය සඳහා කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. වැදගත්ම දේ පාරවල් පුළුල් කිරීමත් එහෙම නැත්නම් අධිවේගී මාර්ග ඉදිකිරීමත් නෙවෙයි මේ ප්‍රවාහනයේ තිබෙන ඉල්ලුම කළමනාකරණය කිරීම. ඒ සඳහා අවශ්‍ය කරන තාක්ෂණික උපාංග හඳුන්වා දීම. අපි දැනටමත් ශ්‍රී ලංකා පොලිසියට ප්‍රවාහන අමාත්‍යාංශයේ තාදාර ඇතුව ප්‍රධාන මධ්‍යස්ථානයක් මගින් මාර්ග තදබදයේ කළමනාකරණය කිරීම සඳහා වෙච්ච තාක්ෂණික ක්‍රියාදාමයක් හඳුන්වා දීමට කටයුතු කරගෙන යනවා. ඒ වගේම මේ සඳහා අවශ්‍ය කරන භෞතිකමය සම්පත්, නීතිමය සම්පත් සහ මූල්‍ය විසඳුම් ලබා දීමට අපි කටයුතු කරන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ වගේම අපේ දෙවැනි ප්‍රමුඛතාවයක් තමයි මේ බස්නාහිර පළාතේ සහ රටම ගත්තත් ජල ගැලීම් කළමනාකරණය. පසුගිය කාලයේ මේ පාර්ලිමේන්තුවත් කීප අවස්ථාවක් ජල ගැලීම් වල තර්ජනයට ලක් වුණා. විශාල වශයෙන් කොළඹ ප්‍රදේශයේ ඒ ඇතුළු බස්නාහිර පළාතෙම තුනෙන් එකක් පමණ පහත් බිම් ප්‍රදේශ හැටියට තියෙනවා. එක පැත්තකින් ගෝලීය උණුසුම වැඩිවීමත් එක්ක මුහුදු ජලය රට ඇතුළට කාවැදීමේ තර්ජනයක් එල්ල වෙලා තියෙනවා. අනිත් පැත්තෙන් අධික මහවැසි ඇදවැසීම නිසා ගම් වතුර පාලනය පිළිබඳ වැඩපිළිවෙළක් ඇතිවලා තියෙනවා. ඒ නිසා අපි මේ කලාපයේ අපිට අවුරුදු 10කින් 15කින් එන ගම් වතුරකට පමණක් අපව ගිල ගැනීමට දෙමින් අනික් සෑම ගම් වතුරක්ම පාලනය කිරීම සඳහා වෙන විධිමත් සැලසුමක් සකස් කොට අවසන්. එතනදී විශේෂයෙන්ම කොළඹ නගර ව්‍යාපෘති යටතේ උමන් ජලමාර්ග පොම්පාගාර අපි සැලසුම් කළ ක්‍රියාත්මක කරනවා. ඒ වගේම වේරස්ගඟ ව්‍යාපෘතිය දැන් ක්‍රියාත්මකයි. මේ පාර්ලිමේන්තුවේ ගොඩක් දෙනෙක් වේරස්ගඟ ව්‍යාපෘතිය විවේචනය කළා. නමුත් අද මේ පසුගිය මැයි මාසයේ ඇතිවෙච්ච මහගම් වතුරෙන් පිළියන්දල නුගේගොඩ ප්‍රදේශ යට නොවි තේරුණේ අපේ ඉඩම් සංවර්ධන සංස්ථාවේ ඒ දේශීය ඉංජිනේරුවන් විසින් කරපු ඒ වේරස්ගඟ ව්‍යාපෘතිය විසින් කියලා අපි ආඩම්බරෙන් ප්‍රකාශ කරනවා. ඒ ව්‍යාපෘතිය අපි රත්මලාන බොරුපන ප්‍රදේශයටත් ඒ වගේම ගම් වතුරෙන් දැඩිව බැටකෑ කඩුවෙල කොළොන්නාව ප්‍රදේශයටත් විවෘත කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම මේ පාර්ලිමේන්තුවට ප්‍රදේශය යටින් වැළැක්වීම සඳහා මාදිවල ව්‍යාපෘතිය නැවත ආරම්භ කරන්නත් අපි කටයුතු කරනවා. ඒ වගේම අපේ උපාය මාර්ගික නගර සංවර්ධන වැඩපිළිවෙල යටතේ මහනුවර ගාල්ල නගර දෙකේ ප්‍රධාන අවධානයක් අපි යොමු කරලා තියෙන්නේ මේ ජල ගැලීම් පාලනය සඳහා බවත් අපි ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ වගේම අපි අනාගතයේදී වාරි මාර්ග අමාත්‍යාංශය සහ අනිකුත් ආයතනත් එක්ක එකතු වෙලා මහා ගංගා ව්‍යාපෘතීන් කීපයක් අපි ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මොකද මහවැලියට වඩා ආර්ථිකමය වශයෙන් වඩා ප්‍රතිලාභ ලැබෙන විදිහට කැලණි ගඟ පාලනය කිරීමට, කළු ගඟ පාලනය කිරීමට, අත්තනගලුවේ පාලනය කිරීම සඳහා වෙන මහා ගංගා පාලන වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කරන්න, ඒක ගමන් කරන නාගරීකරණයක් ඇති කිරීම සඳහා අපි වැඩසටහනක් දියත් කළා තියෙනවා. ගරු කතානායකතුමනි, අද මේ නාගරීකරණයේ විෂම නාගරීකරණයේ ප්‍රධාන ප්‍රතිඵලයක් තමයි කසල කළමනාකරණය. ඔබතුමා එදා කොළඹ නගරාධිපතිවරයා ඉන්නකොට පළාත් සභාවත් ඇතුව උදව් ඇතුව ලෝක බැංකුව ආධාරයෙන් නාගරික කසල කළමනාකරණය දියත් කරන්න බලාපොරොත්තු වුණා. එදා බ්ලූ මැන්ඩල් කුණු කන්දක් තිබුණේ නැහැ. නමුත් විශාල මහජන විරෝධතා යුක්තිසහගත නොවන කරුණු මත ඒ ව්‍යාපෘතිය නතර කළා. ඒකේ ප්‍රතිඵලයක් හැටියට බ්ලූ මැන්ඩල් වල කුණු කන්දක් ඇති වුණා. ඒ කුණු කන්ද ගැන හුඟක් දෙනෙක් කතා කළා. හැබැයි කොළඹ කුණු අපිට එපා කියලා ව්‍යාජ උද්ඝෝෂණ ගෙනිච්ච උද්ඝෝෂකයෝ ඒකේ වක්කීම කවදක්වත් බාරගන්න උත්සාහ කළේ නැහැ. ඊළඟට අපි මම පරිසර අමාත්‍යවරයා හැටියට වැඩපිළිවෙලක් ආරම්භ කරන්න හැදුවා මීතොට මුල්ලේ. ඒ වගේම පාදුක්ක ප්‍රදේශයේ ඒ වැඩපිළිවෙලට අත්ුනේත් අර ඉරණමයි. ඒකේ ප්‍රතිඵලයක් හැටියට මීතොට මුල්ලේ කුණු කන්දක් ඇති වුණා. ඒ නිසා මේ කසල කළමනාකරණය පිළිබඳ ප්‍රශ්නේ කොළඹ කුණු අපිට එපා, අතන කුණු අපිට එපා කියන කටු ආකල්ප වලින් ඔබට ගිහිල්ලා විසඳීම සඳහා අපි පහසුකම් සපයන්නේ හැටියට පළාත් සභා අමාත්‍යාංශයටත් පළාත් සභාවලටත් ප්‍රාදේශීය සභාවලටත් ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒ අනුව කොළඹ නගරයේ කසල කළමනාකරණය සඳහා අවශ්‍ය කරන විද්‍යාත්මක විසඳුම් ඒ ටෙන්ඩර් කටයුතු අපි මේ වෙනකොට අවසන් කරලා තියෙනවා. ඒවා අපි අනාගතයේ පළාත් සභාවට බාර දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ ව්‍යාපෘති කරගෙන යන. ඒ වගේම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ, ඒ වගේම කළුතර දිස්ත්‍රික්කයේ කසල කළමනාකරණයේ දැනට තියෙන කසල කඳු කළමනාකරණයත් අනාගත කළමනාකරණයටත් අපි වැඩපිළිවෙල යොදා තිබෙන බව ප්‍රකාශ කරන්න කැමතියි. ඒක අපේ අමාත්‍යාංශයේ වගකීමක් නොවුණත් අපි ඒ පළාත් සභාවලට විශේෂයෙන් පළාත් සභා හා පළාත් පාලන අමාත්‍යාංශයේ වැඩසටහනට අපේ පූර්ණ දායකත්වය විශේෂයෙන්ම ඉංජිනේරුමය දායකත්වය ලබා දීමට කටයුතු කරනවා. ඒ වගේම අනාගතයේ බස්නාහිර මහා නගරය හරහා ගොඩනගෙන වරාය නගරයේ වේවා, තාක්ෂණ නගරයේ වේවා, පරිපාලන නගරයේ වේවා කසල ඒ ප්‍රාදේශීය සභා නගර සභාවලට බරක් වෙන්නට අපි ඉඩ තබන්නේ නැහැ. විශේෂයෙන්ම වරාය නගරයේ කසල
කිසිම ආකාරයකින් කොළඹ මහනගර සභාවට බාර දෙන්න අපේ සූදානමක් නැහැ. හෝමාගම ඉදිවෙන තාක්ෂණ නගරයේ කසල කඩුවෙල හෝ හෝමාගම ප්‍රාදේශීය සභාවට බාර දීමේ අදහසක් අපේ නැහැ. ඒ වගේම බත්තර මුල්ලේ අනාගතයේ ඇති වෙන පරිපාලන නගරයේ කසල කඩුවෙල ප්‍රාදේශීය සභාවට නගර සභාවට බාර දීමේ අදහසක් අපේ නැහැ. ඒ සඳහා වෙච්ච විශේෂ විද්‍යාත්මක ව්‍යාපෘති අපි අපේ අමාත්‍යාංශය හරහාම ක්‍රියාත්මක කරන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ අතරේ අපි කසල කළමනාකරණය සඳහා විධිමත් ඉඩම් හඳුනාගෙන ඒ සඳහා අපේ ඉඩම් සංවර්ධනය කිරීමේ සංස්ථාව හරහා ඒ ඉඩම් මේ වෙනකොට හඳුනාගෙන ඒවා සංවර්ධනය කරගෙන යනවා අනාගත කසල කළමනාකරණ ව්‍යාපෘති වලට. මම විශේෂයෙන් මේ රටේ සියලුම දේශපාලන පක්ෂවලින් ඉල්ලා හිටිනවා කසල සම්බන්ධයෙන් කරපු ඒ දේශපාලන සූදුව දැන් නතර කරන්න කියලා. මොකද ඒයින් ඇතිවෙච්ච දැවැන්ත පාරිසරික විනාශය, සමාජ විනාශය, කොළඹ කුණු අපිට එපා කියලා ජනප්‍රිය දේශපාලනයේ ප්‍රතිඵල අපි හැමෝටම අද භුක්ති විඳින්න සිද්ධ වෙලා තියෙන නිසා. ඒ නිසා දූෂකයා දූෂණයේ පිරිවැය ගෙවිය යුතුයි කියන මූලධර්මයේ මත පදනම් වෙලා අනාගත කළමනාකරණ ව්‍යාපෘති අපි ගොඩනගන්න බලාපොරොත්තු වෙන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ගරු කතානායකතුමනි, අපි මේ මහනගර සැලසුම ගැන අද උගක් දෙනෙක් අහනවා කොහොම මහනගර සැලසුම ක්‍රියාත්මක වෙනවද කියලා. අපි අඳුනාගත් සැලසුමක් තියෙනවා. පසුගිය වසරේ මේ වසරේ ජනවාරි 29 වෙනිදා ගරු ජනාධිපතිතුමාටත් දරුවා ග්‍රාමාත්තුමාටත් අපි ඒක ඉදිරිපත් කළා. ඒ අනුව එහි මූලික අංගයක් ලෙස අපි වරාය නගරය විධිමත් සැලසුමකට අනුව, විධිමත් පරිසරය ගැයීමකට අනුව, විධිමත් ව්‍යාපාරික සැලසුමකට අනුව මේ ඉන්දියානු සාගරයේ මූල්‍ය නගරයක් ලෙස ගොඩනැගීමට දැන් කටයුතු යොදලා තියෙනවා. මෙතෙන්දි මම විශේෂයෙන්ම කියන්න ඕනි පරිසරමය වශයෙන් යම් යම් විරෝධතා එල්ල වුණා, ධීවරයින්ගේ යම් යම් විරෝධතා එල්ල වුණා. අපි ඒ සෑම කෙනෙක් එක්කම සාකච්ඡාවෙන්, ඒ සෑම කෙනෙක් එක්කම සහයෝගයෙන් යුක්තිසහගත ඉල්ලීම් වලට ඉඩකඩ ලබා දෙමින් ඒ ප්‍රශ්න විසඳා ගැනීමෙන් අපි කටයුතු කරනවා. අපි මේ ආයෝජකයාගේ අයිතිය පමණක් නෙවෙයි, අපේ සමාජයේ අයිතිය, අපේ රටේ ජනතාවගේ අයිතිය, ජනතාවගේ පොදු යහපත, අනාගත ආර්ථිකයේ මහා ඉදිරිපින්මට ඒ නගරය සූදානම් කරන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඇත්ත වශයෙන්ම මේ අපේ අවට කලාපයේ අද ඇති වෙලා තියෙන මේ ලෝක තත්ත්වයන් එක්ක අපි සියලු දෙනාම දන්නවා ස්විස්තර්ලන්තයේ නැමැති පුංචි රට මූල්‍ය නගරයක් හැටියට ගොඩනගන්නට එදා පළවෙනි ලෝක මහා සංග්‍රාමයෙන් පස්සේ ගත්තේ බුද්ධිමත් තීරණය විසින් ඒ රට කොතරම් ඉදිරිපින්මක් ළඟා කරගත්තද කියලා. ඒ වගේම සිංගප්පූරුව, හොංකොං වගේ රටවල් මූල්‍ය නගර හැටියට විදේශිකයන්ගේ මුදල් තැන්පත් කරන මධ්‍යස්ථාන හැටියට ක්‍රියා කිරීම විසින් ඒ රටවල් කොතරම් ආර්ථික ඉදිරිපින්මක් ළඟා කරගත්තද කියලා. ඒ නිසා අපේ බලාපොරොත්තුවත් විනෝදාස්වාදය සඳහා කාර් රේස්, ඒ වගේම කැසිනෝ පවත්වාගෙන යාම නෙවෙයි, විදේශිකයන්ගේ සහ මේ අවට කලාපයේ ඉන්දියානු සාගරයේ අවට කලාපයේ රටවල ආර්ථිකයේ ප්‍රධාන මූල්‍ය මධ්‍යස්ථානයේ බවට මේ කොළඹ වරාය නගරය පත් කිරීමයි. ඒ වගේම බේරේවැව වටේට සහ ඒ වරාය නගරයට ආසන්න ප්‍රදේශවලට අපි විශේෂ සැලසුමක් සකස් කළා. විශේෂයෙන්ම බේරේ ඇති වෙලා තියෙන දුර්ගන්ධය සම්බන්ධයෙන් අත්තරම අපිට තාම කනගාටුවෙන් කියන්න ඕනේ. මේ බේරේ සහ මේ අවට ඇති වෙලා තියෙන දුර්ගන්ධයට ප්‍රධාන වශයෙන් අපේ රාජ්‍ය ආයතන වග කියන්න ඕනේ කියලා අපි දැන් හොයාගෙන තියෙනවා. මේ රාජ්‍ය ආයතනවල කැලිකසල මහ විශාල පරිමාණයෙන් මේ බේරේවැවට යැවීම නිසා තමයි මේ දුර්ගන්ධය ඇතුළු ක්‍රියාවලිය ඇති වෙලා තියෙන්නේ. ඒ නිසා බේරේවැව ඉදිරි වසර පහ ඇතුළත පිරිසකර කරලා පිරිසුදු ජල තටාකයක් බවට පත් කරන ව්‍යාපෘතිය අපි ලබන ජනවාරියේ ආරම්භ කරනවා. ඒ වගේම බේරේවැව අවට පදිංචි වෙලා ඉන්නවා දහසකට අධික පැල්පත්වාසීන් පිරිසක්. ඒ පැල්පත්වාසීන්ට නිසි නිවාස ලබා දීලා ඒ ප්‍රදේශය රටේ වටිනාම වාණිජ මධ්‍යස්ථානයේ බවට පත් කිරීමට අපි කටයුතු යොදන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. මේ අවස්ථාවේදීම කියන්න ඕනේ අදේ ප්‍රදේශයට ලන්ඩන් ස්ටොක් එක්ස්චේන්ජ් එක, බ්‍රිතාන්‍යයේ එම ආයතනය පැමිණීම දැන් සිදුවෙමින් තියෙනවා.
ගරු ඇමති මහත්තයා විනාඩි 3ක් නේ, ඊට අමතරව ගරු නියෝජ්‍ය ඇමතිතුමා තව විනාඩි 5කුත් දෙනවා. ඒක ගන්නවනේ නේ?
ගන්නවා. ඒ එවැනි වාණිජ මධ්‍යස්ථාන ගණනාවක් මෙතෙන්ට ගෙනෙන්න අපි කටයුතු කරනවා. ඒ වගේම අපි දැනටමත් තාක්ෂණ නගරයේ වැඩ කටයුතු ආරම්භ කරලා තියෙනවා. නවීන තාක්ෂණය අද අපිට අපනයනේ, අපි ටේපෝල් රබර් වලින් පටන් ගත්ත අපේ අපනයනේ ඇඟලුම් වලට ගියා. දැන් අපිට දැනුම පදනම් කරගත් භාණ්ඩ හා සේවා අපනයනට ගමන් කිරීමට සිද්ධ වෙලා තියෙනවා. දැනුම පදනම් කරගත් ආර්ථිකයක් ගොඩනැගීම රජයේ පරමාර්ථය කරලා තියෙනවා. මම ඊටාම සතුටටපත් වෙනවා මේ උපාය මාර්ගයේ රටට යෝජනා කරපු කෙනෙක් හැටියට මේ අද රටේ රාජ්‍යයේ ජාතික ප්‍රතිපත්තිය වීම ගැන. දැන් මේ සඳහා අවශ්‍ය කරන භෞතික පහසුකම් තමයි අපි ඒ කහතුඩුවේ සිට කඩුවෙල දක්වා දිවෙන ඒ තාක්ෂණ නගරයෙන් අපේක්ෂා කරන්නේ. දැන් ඒ ව්‍යාපෘතියත් අපි ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ඒ වගේම හොරණ සහ මීරිගම අපේ කර්මාන්ත නගර දෙක සඳහා අවශ්‍ය කරන යටිතල පහසුකම් අපි ක්‍රියාත්මකයි. අපි ඒ අධිවේගී මාර්ග පද්ධතිය මගින් හොරණත්, ඉංගිරියත්, ඒ වගේම
මීරිගමත් අපි එකට සම්බන්ධීකරණය කළාට පස්සේ ඒ කර්මාන්ත නගරවලට විශාල බලයක් ලැබෙන බව ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම ප්‍රවර්ජන නගරයක්. එහෙම නැත්නම් ලොජිස්ටික් සිටි එකක් සඳහා අවශ්‍ය කරන පසුබිමත්, ගුවන් නගරයක් සඳහා අවශ්‍ය කරන පසුබිමත් අපි කටයුතු ගොඩලා අවසන්. ඒ වගේම අනාගත මේ දියුණුවට සාපේක්ෂව 2030 වෙනකොට ඇතිවෙන්නට නියමිත මේ ආර්ථික ඉලක්කයන් සපුරා ගැනීමට අවශ්‍ය කරන අනාගත විදුලි ඉල්ලුම, අනාගත ජල ඉල්ලුම, ඒ වගේම අනාගතයේ අපජලය මලපහ ආදී මේ මලපවහන ආදී මේ සියලු ශේෂ්ඨ පිළිබඳ ඇගයීම් අපි කරලා ඒ ආයතන හරහා ඒවා ක්‍රියාත්මක කරන්නට දැන් සැලසුම් මුදලා තිබෙන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ වගේම අපි කොළඹට පමණක් බස්නාහිරට පමණක් මේක සීමා කළා නැහැ. අපේ උපාය මාර්ගික නගර ව්‍යාපෘතිය දැන් ගාල්ලේ, මහනුවර ක්‍රියාත්මකයි. ඉදිරි කාලයේදී අනුරාධපුරය හා යාපනයේ ඒ ක්‍රියාත්මක කිරීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අපි විශේෂයෙන්ම කුරුණෑගල, රත්නපුර, ඒ වගේම මඩකලපුව වැනි නගර අපි උපාය මාර්ගික නගර සැලසුමකට ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම හම්බන්තොට, මන්නාරම සහ තිරිකුණාමලේ යන මේ ප්‍රදේශ ප්‍රධාන ආර්ථික කලාප හැටියට වැඩි දියුණු කිරීමට අපි කටයුතු කරනවා. විශේෂයෙන් මේ රජයේ විසින් ගෑස් නිෂ්කාශනය සඳහා, ගෑස් නිෂ්පාදනය සඳහා වැඩපිළිවෙළක් යොදලා තියෙනවා. ඒ අනුව මේ රටේ ඉතාම වැදගත් ආර්ථික කලාපයේ බවට මන්නාරමේ සිට කල්පිටියපත් වෙන නියමිතයි. ඒ නිසා මේ ප්‍රදේශයේ සුවිශේෂී කලාපයක් හැටියට වැඩි දියුණු කිරීමට අපි සැලසුම් සකස් කළ තිබෙන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ වගේම මම මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ අපේ අමාත්‍යංශයට අයිති අනිකුත් ආයතන විශේෂම නාගරික සංවර්ධන අධිකාරිය ගැන. අපි ඉතා ආඩම්බරෙන් කියනවා රජයේ කිසිම අරමුදලක් නැතුව, රජයේ භාණ්ඩාගාරයේ කිසිම සහයක් නැතුව අද අපේ නාගරික සංවර්ධන අධිකාරිය ලාභ උපයන රාජ්‍ය ආයතනයක් හැටියට අපි රැගෙන යන බව. දැන් ඒ සඳහා වෙච්ච මම හැන්ඩ්සාඩ් ගත කිරීම සඳහා සභාගත කරනවා. පසුගිය වසරේ නාගරික සංවර්ධන අධිකාරිය මේ වසරේ ඔක්තෝබර් මාසයේ වෙනකොට බිලියනයකට ආසන්න රුපියල් මිලියන 1053ක පැහැදිලි ලාභයක් ඇතුව ඉදිරියට යන්න අපිට හැකි වෙලා තියෙනවා. ඒ වගේම එම නාගරික සංවර්ධන අධිකාරියට අයත් වෝටර්ස් එජ් ආයතනය ඇතුළු අනිකුත් ආයතන තරඟකාරී පදනමින් එහි ලාභාංශ 50%කින් ඉහළ නංවන්න අපිට මේ වසරේ හැකියාව ලැබිලා තියෙනවා. ඒ නිසා රාජ්‍ය ආයතන කියන්නේ මහජනයාගේ දේපොළ කොල්ලකන, දේපොළ විනාශ කරන බහිරවයන් හැටියට නෙවෙයි අපි ඔප්පු කරලා පෙන්නලා තියෙනවා. ලංකා විදුලි බල මණ්ඩලයේ සිට මේ වෝටර්ස් එජ් ආයතනය දක්වා රාජ්‍ය ආයතන අපිට කාර්යක්ෂම කරන්න, මූල්‍යමය වශයෙන් ශක්තිමත් කරන්න පුළුවන් ඒ ආදර්ශය අපි ලබා දීලා තියෙනවා නාගරික සංවර්ධන අධිකාරිය යටතේ. ඒ වගේම අපි මේ වසරේ නාගරික සංවර්ධන ව්‍යාපෘති රටවටා 176ක් සිද්ධ කරලා තියෙනවා. අපි යෝජනාවක් මුදල් අමාත්‍යාංශයට ඉදිරිපත් කළා රටේ අනිකුත් ප්‍රදේශවල නාගරික සංවර්ධනයක් කරන්න. අපිට ප්‍රමාණවත් මුදල් ලැබිලා නැති වුණත් අපි මේ ලබන වසර සඳහාත් ඒ නාගරික සංවර්ධන ක්‍රියාවලිය විධිමත්ව සිදු කරගෙන යනවා. මම යෝජනා කරන්න කැමැති මේ රජයටත් සියලුම දෙනාටත් නාගරික සංවර්ධනයේ ඉදිරි සංවර්ධනයේ ඉතාම වැදගත් ප්‍රමුඛතාංගයක් හැටියට සලකලා අපි විසින් ආයෝජනය කළ යුතුයි කියලා. ඒ වගේම අපි සපිරි නගර ව්‍යාපෘතියක් යටතේ රාගම විශාල ව්‍යාපෘතියක්, කිරිමණ්ඩල මාවතේ විශාල ව්‍යාපෘතියක්, බොරැල්ලේ විශාල ව්‍යාපෘතියක්, කොට්ටාවේ ව්‍යාපෘතියක්, ඒ වගේම අනාගතයේ පානදුර, කඩුවෙල, කඩවැත ආදී ප්‍රදේශවල ව්‍යාපෘති සැලසුම් කරලා තියෙනවා. ඒවයින් සමහරක් විශේෂම කිරිමණ්ඩල මාවත ව්‍යාපෘතිය, රාගම ව්‍යාපෘතිය අපි ලබන වසරේ ආරම්භ කරන්න කටයුතු කරනවා. ඒ වගේම වෘත්තීය වේදීන් සඳහා වෘත්තීය ගම්මාන පද්ධතියක් ඇත්ත වශයෙන්ම ඒවා අලුත් නාගරික ආකෘතියකට අපි ගොඩනගන්නේ තමන්ගේ විදුලිය තමන් නිපදව ගන්න, තමන්ගේ කසල තමන් චක්‍රීයකරණය කරගන්න, තමන්ගේ ජලය තමන් ප්‍රතිචක්‍රීයකරණය කරන නව නිවාස සංකීර්ණ ප්‍රමාණයක් අපි බොරැල්ලේ එවැනි නිවාස
එමටකොට.
ඒ වගේම ඉඟුරුවත්ත, පන්නිපිටියේ, කුලසේවනවත්ත, කොට්ටාවේ, පළතුරුවත්ත, අඹගහවත්ත, මහරගම, ඒ වගේම තිඹිරිගස්සාවේ ඉදිකිරීමට අපි කටයුතු කරනවා. ඒ වගේම විශේෂයෙන් මම මෙතෙන්දී අවධාරණය කරනවා මේ රටේ අමතකම කරලා තියෙන පිරිසක් නාගරික පැල්පත්වාසි. කොළඹ නගරයේ පමණක් මෙවැනි පැල්පත්වාසීන් 70,000ක් වාසය කරනවා. ඒ අයගේ වගකීම අද ලබා දීලා තියෙන නාගරික සංවර්ධන අධිකාරියට. නමුත් ඒක නාගරික සංවර්ධන අධිකාරියට තනියෙන් කරන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. අපි මේ වෙනකොටත් ව්‍යාපෘති 14ක් අවසන් කළ නිවාස 5203ක් ලබා දීලා තියෙනවා. ඊළඟ වසර එකහමාර ඇතුලේ නිවාස 12,964ක් හදන්න අපි දැනටමත් කටයුතු කරගෙන යනවා. අපේ ඉලක්කය ඊළඟ ව්‍යාපෘති 32ක් මගින් තවත් නිවාස 23,000ක් හදන්න. ඒ නිසා මම පැහැදිලිව ඉල්ලා හිටිනවා මේ දුගී පැල්පත් වාසීන්ගේ නිවාස තැනීම, උතුරේ නිවාස තැනීම, නැගෙනහිර නිවාස තැනීම, වතුකරේ නිවාස තැනීම, ගම්බද නිවාස තැනීම වගේම රජයේ වගකීමක් වෙන්න ඕනේ. ඒක නාගරික සංවර්ධන අධිකාරියට පමණක් බිලියන 190ක් වෙච්ච මේ ව්‍යාපෘතියේ බර දරන්න බෑ. ඒ සඳහා දායකත්වයක් ලැබිය යුතුමයි. ඊට අමතර වශයෙන් ජාතික රෝහල් චතුරස්‍රය වැඩි දියුණු කරන්න,
අගනුවර චතුරස්‍ර වැඩි දියුණු කරන්න පැරණි ගොඩනැගිලි ප්‍රතිෂ්ඨාපනය කිරීම සඳහා නාගරික සංවර්ධන අධිකාරිය වැඩ කරගෙන යනවා. ඒ වගේම සෙත්සිරිපාය 3-4 අධියර මගින් අපි රාජ්‍ය ආයතන 113ක් මේ බත්තරමුල්ල ප්‍රදේශයට ගේන්නත් ඊට සමාන්තරව බත්තරමුල්ල ප්‍රදේශයේ යැත්තල පහසුකම් නැංවීමටත් අපි කටයුතු කරනවා. ඒ වගේම වෝටර්ස්ජ් ආයතනයේට අනුයුක්තව ක්‍රීඩා අමාත්‍යාංශයත් එකතු වෙලා ක්‍රීඩා දූවක් හා විනෝදාස්මක පුරයක් ඇති කිරීමටත් අපි කටයුතු කරන බව ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම ගරු කථානායකතුමනි, මේ කොළඹ නගරයේ ඉඩම් විකිණීම පිළිබඳව බලගතු ප්‍රශ්න පෙදන පැන නැගුණා. අපි ඒ සඳහා විධිමත් වැඩසටහනක් හැදුවා. අපි දන්නවා තෙල් සංස්ථාවේ ප්‍රශ්න තිබුණා ටෙන්ඩර් පදවි පිළිබඳව, විදුලි බල මණ්ඩලයේ ප්‍රශ්න තිබුණා ටෙන්ඩර් ගැන. ඒ සියල්ල අපි නිවැරදි කළා. වගේ මේ ඉඩම් විකිණීමේ ක්‍රියාවලිය අපි නිවැරදි කරලා තියෙනවා. යටිමඩි ගැහිලි, කොමිස් ගැහිලි, ගණදෙනු කිසිවක් දැන් සිද්ධ වෙන්නේ නැහැ. මම ආඩම්බරෙන් කියනවා, අපි මේ වසරේ කරපු සෑම ව්‍යාපෘතියකින්ම රජයේ ප්‍රධාන තක්සේරුකරු නියෝජනය කර ප්‍රමාණයට වඩා 150% ආදායමක් නාගරික සංවර්ධන අධිකාරියට ලබා ගන්න අපිට හැකි වුණා. පරවකාරී පදන නිසා අවසාන වශයෙන් අපි ඉඩම් සංවර්ධන සංස්ථාව හරහා රටපුලා ව්‍යාපෘති 10ක් සිදු කරනවා. තෙද්බිම් කළමනාකරණය කිරීම පිළිබඳවත් අපි කටයුතු කරගෙන යනවා. ඒ වගේම අපේ අමාත්‍යාංශය ගැන අපිට නිල වශයෙන් බලයක්, හරිහමන් බලයක්, අධිකාරී බලයක් නොලැබුණත්, ඒ වගේම පහසුකම් පිළිබඳ නීතිමය රාමුවක් නොතිබ්බත් අපි අපේ අභියෝග ජයගනිමින් ක්‍රියා කරන බව ප්‍රකාශ කරමින් අපට සහයෝගය දුන් සියලුම ආයතනවලට අපි ස්තුතිවන්ත වෙමින්, අපේ නියෝජ්‍ය ඇමතිතුමා, ඒ වගේම අපේ ලේකම්තුමා ඇතුළු අපේ නිලධාරි මණ්ඩල, නාගරික සංවර්ධන අධිකාරියේ ඉඩම් සංවර්ධනය කිරීමේ සංස්ථාවේ ජාතික භෞතික සැලසුම් දෙපාර්තමේන්තුවේ සියලුම අපේ අමාත්‍යාංශයේ සිපිරිස් වලට ස්තුතිවන්ත වෙමින් මේ අභියෝග ජයගනිමින් මේ රට ශක්තිමත්, සෞභාග්‍යමත්, තිරසර සංවර්ධනයක් සහිත රටක් සඳහා ගමන් කරන්නට අවශ්‍ය කරන නාගරික සංවර්ධන වැඩසටහන අපි දියත් කරමින් සිටින බවත්, ඒට සියලු දෙනාගේම පක්ෂපාත භේදයෙන් තොරව සහයෝගය ලැබේවා කියා ප්‍රාර්ථනා කරමින් මන් හිඳුවේ.